வணக்கம் திரு மானுவேல் ஆனல்ட் அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடுகின்றீர்கள், குறிப்பாக மேயர் பதவிக்காக போட்டியிடுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் இதற்கு முன்பாக மாகாண சபையில் உறுப்பினராக இருந்தீர்கள் இல்லையா? அதையே நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றீர்கள். ஒரு கூடுதல் பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவியை நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்ன காரணம்?
மாகாண சபை உறுப்பினராக வருவதற்கு முதலே ஒரு மாநகர சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் அந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று ஒரு கட்சியினுடைய எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலே இருந்தது. அதற்கு பிறகு மாகாண சபை தேர்தல் 2013 நடைபெற்ற போது நான் மாகாண சபையினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டேன். பின்னர் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்தவுடன் மாநகர சபை தேர்தல் உடனடியாக நடைபெறும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்ட போதும் கட்சியினுடைய நிலைப்பாடு அபாராமர் தேர்தலில் என்னை கலந்துரக்கூடாது என்று உத்தேசிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தேர்தல் அப்போது நடைபெறவில்லை. அதற்கு பிறகு இந்த வருடம் நடைபெறு கொண்டு அறிந்தவுடன் கட்சியினுடைய தலைமை மாகாண சபையிலிருந்து ராஜினாமா செய்து மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக எனக்கு அறிவுறுத்தப்பட்டமை கமைவாக நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்காக கலந்துரங்கியிருக்கின்றேன்.
ஆனால் மாகாண சபையிலிருந்து நீங்கள் சாதிக்க முடியாத எதை மாநகர சபை ஊடாக சாதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்?
மாநகர சபை என்பது ஒரு நகர அபிவிருத்திகள், மக்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, மக்கள் நாளாந்தம் ஜீவனப்படுகின்ற பல அவசர தேவைகள் எல்லாவற்றையுமே தீர்வு செய்யக்கூடிய ஒரு சபையாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற சபையில் காணப்படுகின்றது. அதிலும் யாழ்ப்பாண மாநகர சபை ஒரே ஒரு மாநகர சபை வடபகுதியிலே இருக்கின்றது. அந்த மாநகர சபையிலே பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது. கடந்த 2009 மாநகர சபையை பொறுப்பேற்றிருந்த அரசு அதனை முற்றுமுழுதாக ஒரு அரசியலாக வைத்துக் கொண்டு எந்த விதமான செழிப்பான ஒரு அபிவிருத்திகளும் செய்ய முடியாத நிலையிலும் ஒரு எதேச்சு அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சி முறையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மாகாண சபை உருவாக்கப்பட்டு அந்த வருடத்திலே 2014 ஒட்டுமொத்தமான உள்ளூராட்சி மன்றங்களும் கிடைக்கப்பட்ட பிறகு இப்பொழுது 9 பிறகு மீண்டும் இந்த மாநகர சபையினுடைய தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தேர்தலின் மூலம் நிறைய விடயங்கள், அதாவது ஒரு மாநகரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்திலேயே அவர்கள் தாங்களே பல்வேறு கருமங்களை தீர்மானித்து சொலிப்பான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே காணப்படுகின்றது. மாகாண சபையை பொறுத்த மட்டும் அது மத்திய அரசினுடைய தலையீடுகள் அதிகளவாக இருக்கப்பட்டபடியாலும் மத்திய அரசு மாகாண சபையினுடைய அதிகாரங்களை கைப்பற்றி எந்த நேரத்திலும் அதனை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கக்கூடிய மாதிரியான செயல்பாடுதான் காணப்பட்டது. அதை நாங்கள் மாகாண சபையிலிருந்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டிருந்தோம். ஒரு முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்குவதற்கு மாகாண சபை ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரையில் அதுக்கான அனுமதி இன்னும் கிடைக்கப்படவில்லை. அவை ஒட்டுமொத்தமான மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு எங்களுக்கு கிடைக்கத்தக்க நிதியை கொண்டு பல்வேறு சிறு சிறு அபிவிருத்திகளை செய்தோமே தவிர மிக பிரமாண்டமான ஒரு மாற்றங்களை, ஒரு அழிந்து போன தேசத்தை கட்டியெழுக்கக்கூடிய வகையில் எந்தவித மாற்றங்களும் அதில் செய்ய முடியாது. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரையில் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு இந்த சபைகள் மிக்க உதவியாக இருக்கும். அதை ஸ்திரமாக்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய மேல்நோக்கி அரசியலை எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தற்போது முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்ற அதற்கு வலுவூட்டுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றோம்.
ஆனால் மாகாண சபைக்கு கிடைத்த நிதியையே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் ஒழுங்காக பயன்படுத்த தெரியவில்லை, அதற்குரிய திட்டங்களை சரியாக முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட ஒரு சூழலில் மாநகர சபையில் நீங்கள் சரியாக நிதியை பெற்று அதை சரியாக பயன்படுத்தி நல்ல திட்டங்களை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறதா? அதை நம்பியவர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா?
எங்களுக்கு கிடைத்த நிதிகளை நாங்கள் சிறப்பான முறையில் நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அதற்குரிய பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டும் பிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டையும் நாங்கள் மிக தெளிவாக விட்டிருக்கின்றோம். எங்களுக்கு கிடைத்த நிதிகள் நாங்கள் பாதிக்கவில்லை என்பது ஒரு தவறான கருத்து. ஆனால் எங்களை நோக்கி வந்த பல திட்டங்கள் எங்களுடைய தலைமைத்துவங்களினால், அதாவது மாகாணத்தை தலைமை தாங்குகின்ற எங்களுடைய முதலமைச்சர் உட்பட ஏனியோர்களால் அது ஒற்றுப்பெறவில்லை என்ற கருத்தை நீங்கள் கூறினால் அதை நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமேயொழிய எங்களுக்கு நிதிகளை நாங்கள் செலவழிக்க தெரியாதவர்கள் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அது இன்றைக்கு எங்களுடைய மக்கள் மத்தியிலே மிக தெளிவாக இடையிலே ஒரு சின்ன சிறிய குழப்பங்கள் இருந்தாலும் தற்போது மக்கள் மிக தெளிவாக அதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் வடபகுதியை நோக்கி வரும்போது இதற்கு யாரு தடையாக இருந்தார்கள், யாரு இதிலே ஆர்வம் குறைந்து இருந்து காணப்பட்டு எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் எங்கள் கைகளை விட்டு நழுவி போனது என்பதை மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு விடயத்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆகவே நாங்கள் இந்த முறை நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தல் முறையாக இருப்பதனால் முன்னர் போன்று ஒட்டுமொத்தமான தேசிய உணர்வலைகளை நாங்கள் பெற முடியாது. ஆனால் வட்டாரங்களிலே பல்வேறு கட்சிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் தமிழ் தேசியத்தின் பால் உணர்வு கொண்டவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சொந்தங்கள், சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த வட்டார ரீதியான தேர்தல் முறையிலே வாக்குகள் சற்று சிதறடிக்கப்படுமே ஒழிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 சபைகளிலே மாநகர சபை, 3 நகர சபைகள், 13 உள்ளூராட்சி மன்றங்களை குறைந்தது நாங்கள் 11 அதிகமான சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அதை சாதித்து முடிப்போம்.
இதேவேளை மாகாண சபையை குழப்பிய 5 பேரில் ஒருவர் ஒரு குழப்பன் காசி என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை தாண்டி மாநகர சபைக்கு நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கான என்ன உத்தரவாதத்தை நீங்கள் கொடுப்பீர்கள்?
அதாவது மாகாண சபையிலே மாகாண சபையினை குழப்பியவர்கள் என்று சொல்லுவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் தெரியாது. நாங்கள் மாகாண சபையிலே வெளிப்படை தன்மையாக பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும், 2014களிலே ஒரு அமைச்சர் தவறு இழைக்கின்றார், இதனை விசாரிக்க சொல்லி நாங்கள் பல்வேறு தடவைகள் எங்களுடைய முதலமைச்சரிடம் நாங்கள் பேசிய போது அந்த அதில் எந்தவித அக்கறையும் செலுத்தாமல் இருந்துவிட்டு ஒரு இறுக்கமான சொல், அதாவது எங்களுடைய வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் துரோகம் அளிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை சபையிலே பொது வழியில் கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு அவர் ஒரு விசாரணை கமிஷனை உருவாக்கி அந்த அமைச்சர் மட்டுமில்லை சகல ஏனைய 4 அமைச்சர்களையும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தினார். விசாரணையின் மூலம் நாங்கள் எந்த அமைச்சருக்கு எதிராக அவரிடம் கூறினோமோ, எந்த அமைச்சருக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் முன்வைப்போமோ அந்த அமைச்சரையே குற்றவாளி என்று அவர் முதலமைச்சருடைய அறிக்கையில் இருக்கின்றது. அவை நாங்கள் மாகாண சபையை குழப்பவில்லை, எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளிப்படை தன்மையோடு இயங்கினோம். இது ஒரு முதலமைச்சர் உடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருந்தோம். எங்களுடைய தலைமை எங்களுடைய அவருடைய ஆலோசனைக்கு அமைவாக நாங்கள் அதனை நாங்கள் முன்கொண்டு செல்வதில்லை என்ற ஒரு அடிப்படையில் அதை நாங்கள் அவ்வாறு இடைநிறுத்திவிட்டோம். அவருடைய முகம் இவருடைய முகம் என்பதுக்கு அப்பால் மக்களுடைய நலன், பொது நன்மை கருதி பல்வேறு விடயங்களை நாங்கள் அகல விமர்சனத்துக்கு அப்பால் துணிவோடு செயல்பட்டோம். தவிர எங்களிடம் உள்நோக்கமோ எந்த விடயமோ எங்களிடம் இருந்ததில்லை.
மிக்க நன்றி இமானுவேல் ஆனல்ட் அவர்களே, உங்களது நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.